இப்பொழுது தமிழக முதலமைச்சர் சி என் அண்ணாதுரை அவர்கள் பேச கேட்கலாம்.
நண்பர்களே, உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இன்று சட்டமன்றத்தில் உறுதிமொழி தெரிவித்து பொறுப்பினை ஏற்றுக்கொண்டுள்ளனர். இந்நாட்டு மன்னர்களாக நீங்கள் பிறப்பு தாரணையினை ஏற்றுக்கொண்டு அவர்கள் சட்டமன்றத்தில் அமர்ந்துள்ளனர். அவர்களின் துணையுடன் நானும் என்னுடன் உள்ள மற்ற அமைச்சர்களும் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டுள்ளோம். மன்னர்களாகிய உங்களிடம் எனது வணக்கத்தையும் நன்றியர்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பல ஆண்டுகளாக தொடர்ந்து என்னிடமும் என் தோழர்களிடமும் பாசம் கலந்த பதிவு காட்டி வருகின்றீர்கள். இந்த ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் யாராலும் பொறுப்பினையும் தந்துள்ளீர்கள். தங்கள் அன்பினையும் ஆதரவினையும் மிகப்பெரிய அளவுக்கு பெற்றிருக்கும் நான் நெஞ்சு நெகிழ்ந்திடும் நிலையிலேயே பேசுகிறேன். தங்களின் மேலான நம்பிக்கைக்கு முழுவதும் ஏற்றவராக நடந்து கொள்ள வேண்டும் என்ற பொறுப்புணர்ச்சியை துணை கொண்டு கடமையை செய்திடுவதில் ஈடுபடுகிறேன். என்னை சுற்றிலும் கனிம நிரம்பிய கண்கள், என்னை சுற்றிலும் கை கொடுக்கும் கரங்கள், என்னை ஊக்குவிக்க எந்த பக்கமிருந்தும் அன்பு மொழிகள், துணை நிற்கிறோம், வழி காட்டுகிறோம், நிறை அறிவிக்கிறோம், குறை கிடைக்கிறோம், தயக்கம் வேண்டாம், பொறுப்பினை நிறைவேற்றிடுக என்று தகுதிமிக்க தமிழகத்தார் கூறிடுவது செவிக்கு செம்பியனாக இருக்கிறது. பொறுப்பினை ஏற்றுக்கொண்டு ஒரு புனித கடமையில் ஈடுபடுகிறோம் என்ற உணர்ச்சியுடன் பொறுப்பினை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். பொறுப்பு ஏற்றுக் கொண்டிருப்பது தமிழ்நாட்டில் வழிவழி வந்த வல்லவர்கள் வித்தகர்கள் நிரம்பிய தமிழ்நாட்டில் காவிரி, தென்பெண்ணை, பாலாறு, வைகை போன்ற ஆறுகளும் அறிவுகளும் பண்பாடி வளமளித்திடும் தமிழ்நாட்டில் ஆயிரம் ஆயிரம் தொழில்களில் ஈடுபட்டு நாட்டுக்கு செல்வத்தை ஈட்டித்தரும் பாட்டாளிகள் நிரம்பிய தமிழ்நாட்டில் பாட்டு மொழியால் தமிழ் மொழியுடன் இணைந்துள்ள பண்பாடு சிறந்திடும் தமிழ்நாட்டில் பாருக்குள்ளே நல்ல நாடு என்று பாவலர் கொண்டாடிடும் தமிழ்நாட்டில் அதனை என்ன என்ன இருக்கிறது. ஆனால் ஆமாம், அந்த கலைகளிடம் சொல் வரத்தான் செய்கிறது. ஆனால் எத்தனை எத்தனை சிக்கலுள்ள பிரச்சனைகள் நெளிந்து கொண்டுள்ள தமிழ்நாடு என்பதனை எண்ணும் போது கவலை ஏற்படத்தான் செய்கிறது. இந்த பிரச்சனைகளை சந்திக்கவும் சிக்கல்களை தீர்க்கவும் போதுமான உறுதியும் திறமையும் துணையும் தோழமையும் தொடர்ந்து கிடைத்திட வேண்டுமே என்பதனை எண்ணும் போது நீங்கள் உடனிருக்கிறீர்கள் என்ற நிறைவுதான் கவலையை ஓட்டுகிறது, கடமையை செய்வோம் என்ற உறுதியை தருகிறது. உங்களுக்காக நாம் என்பது மட்டுமல்ல, நண்பர்களே, உண்மையை சொல்லுவதானால் உங்களால் நான் அதனை உணர்கிறேன். மறந்துடுபவனும் நான் அல்ல. ஆனால் என்னிடம் நீங்கள் ஒப்படைத்துள்ள வேலையின் கடினத்தையும் ஆழ்ந்த நிலையாக குவிந்து குவிந்து கெட்டிப்பட்டு விட்டுள்ள சீர்கேடுகளையும் சிக்கல்களையும் மறந்து விடாதீர்கள். கடமையை நான் செய்து முடித்திட உங்கள் ஒவ்வொருவருடைய முழு ஒத்துழைப்பும் தேவை என்பதை மறந்து விடாதீர்கள். ஆட்சி நடத்திட ஆணை பிறப்பித்து விட்டோம், இனி நாம் இல்லாமலே கூட ஆட்சி செம்மையாக நடந்திடும் என்று இருந்துவிட மாட்டீர்கள் என நம்புகிறேன். நீங்கள் ஒவ்வொருவரும் அவரவர் துறையிலிருந்து நற்பணியாற்றினால் மட்டுமே என் வேலை நடந்திடும், நாடு சீர்படும். நாட்டு ஆட்சி செம்மையானதாகிட நானும் எனது நண்பர்களும் அமைச்சரகத்தில் அமர்ந்து பணியாற்றினால் மட்டும் போதாது. அரசு நடந்திட ஆயிரம் ஆயிரம் திறமை மிக அலுவலாளர்கள் பணியாற்றினால் மட்டும் போதாது. ஆட்சி உண்மையில் செம்மையானதாக அமைந்திட வேண்டும் என்றால் வயலில், தொழிற்சாலையில், அங்காடியில் பணிபுரிந்திட உற்பத்தியாளர்கள், உழைப்பாளர்கள் அனைவரும் ஆட்சி நடத்திடுவர் நாமே என்ற உணர்வுடன் தத்தமத கடமையினை செய்ய வேண்டும். கற்றறிவாளர் எம்மை நல்வை நடந்திட செய்ய வேண்டும். இதை நடத்துவோர் உடனிருந்த முறை கூறிட வேண்டும். இவர் யாவரும் சேர்ந்து நடத்துவதே அரசு. நாங்கள் உங்களாலே அமர்த்தப்பட்டவர்கள். வயல்களிலே கதிர் புரிஞ்சிடும் சர்க்கார் அலுவலகங்களில் மகிழ்ச்சி துண்டும், தொழிற்சாலைகளிலே தோழமை மலர்ந்து நீதியும் நிம்மதியும் கிடைத்து உற்பத்தி பெருகிடும் நாட்டு நிலை உயர்ந்திடும். அங்காடியில் உள்ளோர் கொள்வன கொடுப்பன என்பவை நேர்மையின் அடிப்படையில் அமைந்திருத்தல் வேண்டும் என்று இருந்திட அகவிலையும் பதுக்கலும் அழிந்துவிடும். பொதுமக்களின் வாழ்வு சீர்படும். நாட்டின் நிலை உயர்ந்திட பணியாற்றிடவே நாம் என்ற உணர்வுடன் மாணவ மணிகள் கல்விக்கூடங்களில் பயிற்சி பெற்றிடும். நாடு மேம்பாடடையும். இவை எல்லாவற்றையும் கூட்டே ஆட்சி. சில மண்டபங்களிலே மட்டும் செய்யப்படுகிற காரியமல்ல ஆட்சி என்பது. நாட்டு ஆட்சி வீட்டுக்கு வீடு காணப்படும் பண்பு பொறுத்திருக்கிறது. இல்லாமை போதாமை நீக்கப்பட்டு வலியோர் இளையோரை வாட்டிடும் கொடுமை ஒழிக்கப்பட்டு எல்லோருக்கும் ஏற்றம் இன்பம் உறுதி அளிக்கப்பட்டு நாடு பூக்காடாக திகழ்ந்திட வேண்டும் என்று ஆசையால் உந்தப்பட்டு இந்த நிலை பெறுவதற்கான பணியில் ஒரு சிறு பகுதியை ஏனும் நாம் செய்து முடிக்க வேண்டும் என்ற ஆவலுடன் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக் கொண்டுள்ளேன். எல்லா முனைகளிலும் பற்றாக்குறை மிரட்டியபடி இருப்பதை காண்கிறேன். பல்வேறு முனைகளில் தவறான நோக்கம் தனக்குத்தான் என்ற எண்ணம் மேலோங்கி இருக்க காண்கிறேன். பொது நன்மையில் மட்டுமே தனி மனிதர் நலன் காண முடியும் என்பது ஏட்டுக்கு நாட்டுக்கு அல்ல என்ற எண்ணம் கொண்டோர் உலவிட காண்கிறேன். பிளவுகள் ஏற்படுவதற்கான முறைகள் எண்ணங்கள் இவைகளை உற்றுவிக்க மனமற்று இருப்பவர்களை காண்கிறேன். கூட்டு முயற்சிக்கு பல தடக்கற்கள் போடப்பட்டிருப்பதை காண்கிறேன். இவைகளை நீக்கிடும் நாடு எத்தகைய எழில் பெறும் என்பதனை எண்ணுகிறேன். உண்மை அழைக்கின்ற நண்பர்களை நம்பிக்கையோடு அழைக்கின்றேன். இந்த தூய துண்டாட்ட வாரியம் என்று அழைக்கின்றேன். ஒவ்வொருவரிடமும் உள்ள அறிவும் ஆற்றலும் கிடைத்திடம் வசதியும் வாய்ப்பும் பெற்றிடம் நேரமும் நினைப்பும் இதற்காகவே பயன்படுத்தப்பட வேண்டும். உங்களோடு சேர்ந்து இதற்காக உழைத்திட நானும் பொறுப்பேற்றுக் கொண்டுள்ள என் நண்பர்களும் காத்திருக்கிறோம். உணவுக்கே உழல்கிறோம் அறிவீர்கள். அறிந்தபின் செய்திட வேண்டியது என்ன? இந்த நிலைமைக்கான காரணம் காண்கின்றோம், குறை கிடைக்கின்றோம், முறை வகுக்கின்றோம். அரசாழ்வோர் என்ற நிலையில் ஆனால் வகுத்திடும் முறைகள் வெற்றி பெற உங்களைத்தான் நம்பியிருக்கின்றோம். நாமாக தேடி பெற்றுக் கொண்ட அரசு இது. நம்முடைய துணையை நம்பியே இயங்கும் அரசு இது. எனவே இது செம்மையாக நடந்திட நாம் தான் துணை இருக்க வேண்டும் என்று ஒத்துழைத்திட முனைந்து நின்றிட வேண்டுகிறேன். உணவு உற்பத்தி பெருகிடவும் உற்பத்தியாவது உண்போருக்கு முறையாக கிடைத்திடவும் கிடைப்பது அடக்கமான விலையில் நின்றிடவும் முறைகள் யாவை என்பது அறிந்திட விற்பனர்களிடம் கருத்தறிந்து வருகின்றேன். செயலில் ஈடுபடும் முன்னர் சிந்தித்திடல் தேவையல்லவா? அதிலே இப்போது கவனம் செலுத்தி வருகின்றோம். உழைப்பவன் வாழ் உயர்ந்திட வழி யாது என்பதனை ஆராய்ந்து வருகின்றோம். மக்களுடன் மிக நெருங்கிய தோழமை தொடர்பு கொண்டதாக நிர்வாகம் இருந்திட என்ன செய்ய வேண்டும் என்பது உதாரித்தனமும் போக்கப்பட என்ன நடவடிக்கை மேற்கொள்வது என்பது பற்றி கலந்து பேசி வருகின்றோம். எங்கள் துறையிலிருந்து என்னென்ன செய்ய இயலுமோ அவற்றை செய்திட தயங்கிடும். உடனிருந்து எமது முயற்சிக்கு வெற்றி கிடைத்திட செய்வது உமது கடமை. புதிய அரசு அமைந்திருக்கிறது இங்கு. புதிய அரசு மட்டுமல்ல அரசியலிலே புதிய பிரச்சனையை எழுப்பிவிடும் நிலையில் உள்ள அரசு. இங்கும் கேரளத்திலும் வங்கத்திலும் பீகாரிலும் பஞ்சாபிலும் ஒரிசாவிலும் ஆட்சி பொறுப்பில் காங்கிரஸ் அல்லாத கட்சியினர் உள்ளனர். வேறு சில மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி அரசு அமைத்திருக்கிறது. மத்திய சர்க்காரில் காங்கிரஸ் கட்சி அரசுகிறது. இந்த நிலை கடந்த 20 ஆண்டுகளாக நாடு காணாத நிலைமை. இந்த நிலை காரணமாக சிக்கல்கள் எரிச்சல்கள் மோதுதல் ஏற்பட்டு விடுமோ, ஒற்றுமைக்கு ஊறு நேரிடுமோ, குழப்ப நிலை வளர்ந்துவிடுமோ என்று அச்சமும் ஐயப்பாடும் கொண்டிடுவோர் உள்ளனர். தமிழகத்தில் அரசுச்சம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் கூறிக்கொள்கிறேன். இங்கு அமைந்துள்ள அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கை அந்த நிலைமையை நிச்சயமாக உண்டாக்காது. மாநில அரசுகளுக்கும் மத்திய அரசுக்கும் உள்ள உறவு முறைகள் அந்த முறைகள் செயல்படுத்தப்படும் வகை என்பன பற்றிய புதிய சிந்தனையை கிளறவும் செம்மையானதாக்கப்படவும் இன்று பல இடங்களில் காங்கிரஸ் அல்லாத அரசு அமைந்திருப்பதை ஒரு நல்ல தேவையான தக்க வாய்ப்பாக கருத வேண்டுமே ஒழிய கைபிசைந்து கொண்டு கலக்கமடைவது தேவையற்றதா? என்றென்றும் எல்லா மாநில அரசுகளும் மத்திய அரசும் ஒரே கட்சி ஆட்சியில்தான் இருக்கும் என்று அரசியல் நுட்பமிருந்த யாரும் கூற மாட்டார்கள், கருதிட மாட்டார்கள், எதிர்பார்த்திட மாட்டார்கள். ஆகவே இங்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியும் வேறு இடங்களில் பல கட்சிகள் கொண்ட கூட்டாட்சியும் ஏற்பட்டிருப்பதை கண்டு திகைப்பு கொள்ளாமல், எரிச்சல் அடையாமல், கசப்பு கொள்ளாமல் மத்திய சர்க்காரை நடாத்திடம் காங்கிரஸ் அரசு நடந்து கொள்ளுமானால் எரிச்சலும் மோதலும் எழ வேண்டிய நிலையே வராது. மிகச்சிறந்த பண்புமிக்க ஆட்சி முறை நுண்ணறிவு இதற்கு தேவை. மற்றவர்களின் கருத்தறிவதிலே ஒரு அக்கறை, அவர்களின் முறையீட்டை கேட்பதிலே ஒரு கனிவு, அவர்களுக்கான காரியமாற்றுவதிலேயும் துணை நிற்பதிலேயும் ஒரு ஆர்வம், இவை எல்லாவற்றையும் விட ஒருவர் மனதை மற்றவர் புரிந்து கொள்வதிலே தனித்திறமை, இன்சொல், நட்பு, பரிவு ஆகிய இவை மிக மிக தேவை. இந்திய பிரதமராக வந்திருக்கும் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் இந்த பண்புடன் நடந்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கை கொண்டிருப்பவர்களில் நான் ஒருவர். இந்நாட்களுக்கு முன்பு கூட அவர்கள் இந்தி பேசாத பகுதியினரின் உரிமைக்கான உத்தரவாதத்தை சட்ட வடிவமாக்கி தந்திட உறுதி கொண்டிருப்பதாக கூறி நம்மை மகிழ்வித்தார்கள். மாநிலங்களின் தேவைகள் நாளுக்கு நாள் வளர்கின்றன. அடிப்படை தேவைகளை மட்டுமே கூறுகிறேன். இவைகளை மக்கள் பெறுவதற்கான முறையில் மாநில அரசு செயல்பட இயலாது தடுத்திட குறைபாடுகள் நீக்கப்பட்டாக வேண்டும். நிதிநிலை, வருவாய் பெருக்கம், உதவி, கடன் என்பவைகளை மட்டுமல்ல நான் குறிப்பிடுவேன், செயலாற்றுவதற்கு தேவைப்படும் அதிகாரம் பற்றியும் குறிப்பிடுகிறேன். அரசியல் சட்டத்தில் தரப்பட்டுள்ள அதிகார வரம்பும் வகையும் மாற்றியமைக்கப்பட்டால்தான் மாநில அரசு முழு வளர்ச்சி பெற முடியும், மக்களின் வாழ்வை செம்மைப்படுத்த முடியும் என்றால் அந்த நோக்கத்துடன் அரசியல் சட்டத்தை திருத்த தயக்கம் காட்டக்கூடாது. அணைத்தல், பிணைத்தல், கட்டுண்டு கிடத்தல் இவை வெவ்வேறு. மாநில மத்திய சர்க்கார் உறவு எம்முறையில் இருந்தால் பொது நன்மையை கெடுக்காத வகையில் மாநிலத்தில் மாண்பும் வளமும் ஏற்றம் பெற முடியும் என்பது அக்கறையுடன் கவனித்தாக வேண்டிய அவசர பிரச்சனையாகும். எனது நண்பரும் கேரளத்து முதலமைச்சருமான நம்பூதிரிபால் அவர்கள் இதே கருத்தை கொண்டவர்கள். அவருடைய சீரிய முயற்சி இந்த பிரச்சனைக்கு பெரிதும் வலிவளிக்கும் என்று நம்புகிறேன். வங்கத்து முதல்வர் அஜய்குமார் முகர்ஜி அவர்கள் காங்கிரஸ் அல்லாதார் நடத்திடும் அரசுகளின் கூட்டு மாநாடு நடத்திட விரும்புகிறார். அத்தகைய மாநாடும் இந்த பிரச்சனை ஆராய உதவும் என்பதால் அந்த முயற்சியை வரவேற்கிறேன். அதுபோலவே தென் மாநிலங்களான தமிழகம், ஆந்திரம், கேரளம், கர்நாடகம் ஆகியவை தோழமை துணவை வலுவாக்கிக் கொள்வது தேவை. எத்தனையோ துறைகளில் இந்த மாநிலங்கள் தமக்குள்ள இயற்கை வளங்களை இணைப்பதன் மூலம் புதிய பொலிவும் வலிவும் பெற்றிட முடியும். அதற்கான முயற்சிக்கு ஆக்கம் பெற வேண்டும் என அந்த அரசு தலைவர்களை கேட்டுக்கொள்கிறேன். உள்ளத்திலே தோன்றிடும் யோசனைகள் பல பல, சில மட்டுமே என்று கூறுகின்றேன். ஆனால் எல்லா எண்ணங்களும் ஒரு அடிப்படையான லட்சியத்தையே சுற்றி வட்டமிடுகின்றன. மக்களுக்கு நல்வாழ்வு தர வேண்டும் என்ற லட்சியம். லட்சியம் தூய்மையானது. அந்த லட்சியம் வெற்றி பெற்றால் மட்டுமே அறநெறி அரசு அமைந்ததாக பொருள்படும். அந்த லட்சியத்துக்காக பணியாற்ற புறப்படுகிறேன் உமது நல்லெண்ணத்தை துணை கொண்டு. லட்சியம் மிகப்பெரியது, நான் மிகச்சாமான்யன், ஆனால் உங்கள் தோழர். ஆகவே என்னுடைய திறமையை நம்பி அல்ல, உங்கள் எல்லோருடைய திறமையையும் நம்பி இந்த பணியில் ஈடுபடுகிறேன். கேடு கலைந்திட, நாடு வளர்ந்திட, சுயநலம் படிந்திட, பொதுநலம் மலர்ந்திட தொண்டாற்றுவோம்.